நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் ராஜாராம் ஏரி.
வணக்கம் உங்களுக்கு மற்றும் SPS சார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் உரித்தாகுக.
டஸ்மேனிய மாநில தேர்தல் நேற்று நடந்து முடிந்திருக்கிறது, அதை பற்றி நேயர்களுக்கு சற்று விரிவாக சொல்லுங்கள்.
டாஸ்மேனியாவுடைய பிரீமியர் பீட்டர் கட்வைன் என்பவர் மிகவும் விரைவாகவே எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணிவிட்டார். அதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது 3 வருடங்களுக்கு இருக்க வேண்டிய நிலைமை முழுமையாக பூர்த்தி செய்யாமல் 2 வருடங்களிலேயே அவர் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்டை செய்து விட்டார்கள். லிபரல் பார்ட்டி, லேபர் பார்ட்டி, கிரீன்ஸ் இதுதான் பிரதான பார்ட்டிகள் இங்கு டாஸ்மேனியாவில். டாஸ்மேனியாவில் மொத்த இடங்கள் 25, அதில் 13 பெற்றால் அறுதி பெரும்பான்மையை எட்டிவிடலாம்.
டஸ்மேனிய மாநில தேர்தல் முறையிலே ஹேக் கிளாக் என்ற ஒரு விசித்திரமான தேர்தல் முறை இருக்கிறது என்று அறிகிறேன். அதை பற்றி எமது நேயர்களுக்கு சற்று தெளிவுபடுத்துங்கள்.
நல்ல ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகித்தீர்கள், விசித்திரமான முறை. ஏனெனில் இது உலகத்திலேயே ஒரு யூனிக் என்பார்களே அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் என்று சொல்லலாம். 1896 ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை இது. இதன்படி டாஸ்மேனியா 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிற்கும் 5 இடங்கள் என்ற கோட்டா முறை உண்டு. அந்த கோட்டாவை அடைவதற்கு முதலிலேயே பிக்ஸ் பண்ணி விடுவார்கள் எத்தனை ஓட்டுகள் தேவைப்படும் என்று. ஒருத்தர் அந்த கோட்டாசை அடைந்து விட்டால் மக்கள் போடும்பொழுது ப்ரிஃபரன்ஸ் முறையில் போடுவார்கள். நேற்று நடந்த தேர்தலில் கூட 1-19 இடங்களுக்கு நீங்கள் எண்ணிக்கையை இட வேண்டும். குறைந்தபட்சம் 1-5 போட வேண்டும். என்ன முறை என்றால், 5 இடங்களில் கோட்டா பிக்ஸ் பண்ண பிறகு மிச்சமுள்ள ஓட்டுகளில் நியோகம் செய்த முறையில் யார் வேணாலும் திரும்பவும் அந்த கோட்டாவை அடைந்து விடலாம். அப்படித்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அல்லது இந்த கோட்டா விநியோகம் சிஸ்டம் என்பதுதான் ஹேர் கிளார்க் சிஸ்டம், டாஸ்மேனியாவுடைய விசித்திரமான முறை.
இது ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்குமா அல்லது ஒட்டுமொத்த மாநிலத்திற்குமா?
ஒட்டுமொத்த மாநிலத்திற்கு. அதாவது 5 பிரித்து விட்டார்கள். 5 இடங்களுக்கு 5 தொகுதிகள் என்று கூறலாம். நம்ம படி பார்த்தா 5 தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கும் 5 சீட்டுகள் உண்டு. சோ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். மொத்தமாக 25 வருகின்றது. அந்த 5 முதலில் ஒருவர் கோட்டாவை ஜெயித்து விட்டார் என்றால் அதோடு முடிந்து விட்டது, அவர் எலெக்டட். மற்ற ஃப்ளோ என்பார்கள், மற்ற ஓட்டுகள் எல்லாம் சிதறி யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தார்களோ, யாருக்கு விரும்பி நம்ம 2-3 என்று போட்டார்களோ அவர்களுக்கு செல்லும் அடுத்த ஓட்டு.
விசித்திரமான
முறை.
சரி, இதுவரை கிடைத்த தேர்தல் முடிவுகளில் லிபரல் கட்சிக்கு 12 இடங்களும், லேபர் கட்சிக்கு 8 இடங்களும், கிரீன்ஸ் கட்சிக்கு 2 இடங்களும் என்று உறுதியாக அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் 3 இடங்கள் இழுபறியில் இருக்கிறது.
அறிவிக்கப்பட்ட தேர்தல் முடிவுகளில் லிபரல் பார்ட்டி, அதாவது பீட்டர் கட்வின் தலைமையிலான குழு, 12 இடங்களையும், லேபர் கட்சி அது 8 இடங்களையும், கிரீன்ஸ் 2 இடங்களும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஆகினால் ஒரே ஒரு சீட்டு வந்த உடனேயே இவர் நிச்சயப்படுத்த விடுவிடும் அறுதி பெரும்பான்மை. ஒரு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளார் பீட்டர் கட்வே.
இதை மகத்தான வெற்றி என்று எப்படி சொல்ல முடியும்? இப்பொழுதுதானே 12 இடங்களை பெற்றிருக்கிறார், அறுதி பெரும்பான்மையை பெறவில்லையே.
இன்னும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை, அதாவது உறுதி செய்யப்படவில்லை. ஆனாலும் அவர் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஆகினால் அவர் ஆட்சி நிச்சயப்படுத்தப்பட்டு விட்டது. 8-9 சீட்டுகள் இதுவரை லேபர் பார்ட்டிக்கு கிடைத்துள்ளது, 2 சீட்டுகள் கிரீன்ஸ். இங்குதான் நேயர்களுக்கு புரிந்திருக்கும் இந்த டாஸ்மேனியா என்றாலே கிரீன்ஸ் உடைய தொடக்கம் இங்குதான். பாப் பிரவுன் என்ற மிகப்பெரிய வித்தகர் இருந்தார் கிரீன்ஸ் பார்ட்டியை சேர்ந்தவர். அவருடைய பார்ட்டி இங்கு நன்றாக செய்யும். அவர்களுக்கு 2 சீட்டு கிட்டியுள்ளது. சில இழுபறி சீட்டுகள் இருக்கின்றன. ஆனாலும் ப்ரொஜெக்ஷன் என்ற முறையிலே லிபரல் பார்ட்டி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது. பீட்டர் கட்வே மீண்டும் முதல்வராக வந்து விடுவார்.
இதேவேளை மாநில லேபர் கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டதாக அறிவித்திருக்கிறார்.
உண்மை மாநில லேபர் கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டார். அதே போல பீட்டர் கட்வினும் வெற்றியை ஏற்றுக்கொண்டு புன்முறுவலுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்.
கடந்த வருடம் நடந்த தேர்தல்கள், மாநில தேர்தல்கள் அனைத்திலுமே கோவிடை ஒழுங்காக கட்டுப்படுத்தியதன் காரணமாக ஆட்சியில் இருந்த கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதே நிலைதான் டஸ்மேனியாவிலும் நடந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
கண்டிப்பாக கோவிடை மையமாக வைத்தே நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் இது. ஏனெனில் ஏறக்குறைய அறுதி பெரும்பான்மை பெற்று 13 இடங்களை பெற்றிருந்த கட்சி ஒருவர், அதாவது ஸ்பீக்கர் என்று சொல்வார்கள், அவர்கள் லிபரல் பார்ட்டி விட்டு விலகும் நிலை ஏற்பட்ட பொழுது அதையே காரணமாக காட்டி மிக 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 பாப்புலர், அதாவது மிகவும் பிரபலமானவராக இருந்தார். கோவிடை எப்படி கையாண்டார் என்பதை பார்க்கும் பொழுது பீட்டர் கட்வின் மிகக்குரிய உலகமே வியக்கும் அளவிற்கு செய்து விட்டார். ஆகையினால்தான் இந்த வந்து ஒரு எளிய வெற்றி என்பது கண்டிப்பான உண்மை, அதில் சந்தேகமே இல்லை.
கிரீன்ஸ் கட்சியை பற்றி கூறியிருந்தீர்கள். கிரீன்ஸ் கட்சி ஒரு காலத்தில் 5 இடங்களை பெற்றிருந்தது. படிப்படியாக அதன் இருக்கை குறைந்து இப்பொழுது கடந்த தேர்தலிலும் இந்த தேர்தலிலும் 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது எதை காட்டுகிறது?
நல்ல ஒரு கேள்வி ஐயா இது. ஏனெனில் கிரீன்ஸ் மிக 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 உச்சகட்டத்தில் இருந்த ஒரு காலம் இருந்தது. பிறகு தாஸ்மேனியா என்ன ஆயிற்று என்றால், கடந்த ஒரு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டால் வேலை வாய்ப்பு எல்லாம் குறைந்து கடைசி மாகாணமாக வந்துவிட்டது வேலையில்லா திண்டாட்டம் ஆகிய புள்ளி விவரங்களில். அப்பொழுது லிபரல் பார்ட்டி வந்து அவர்கள் வேலையை இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இன்று டாஸ்மேனியா இக்கானமி ஒன் ஆஃப் த பெஸ்ட், அதாவது ஆஸ்திரேலியாவில் மிக முக்கியமான 1-2 இடங்களில் வந்துவிட்டது. அப்பொழுது என்ன ஆகிட்டது என்றால், கிரீன்ஸ் இந்த ஊரில் ஒரு மக்களுடைய எண்ணம் என்னவென்றால், வேலையில்லா பட்சத்தில் கிரீன்ஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆகினால் படிப்படியாக இயங்கியே வந்துவிட்டது கிரீன்ஸுடைய மகிமை. ஆகினால் சரியாக சொன்னீர்கள், 5 இடங்களில் இருந்து குறைந்து வந்து விட்டார்கள். இருந்தாலும் சில பாக்கெட்ஸ் ஹோபார்ட்டை சுற்றியுள்ள இடங்களில் மிகவும் பிரபலமாக இருக்கிறார்கள். ஆகினால் தான் 2 இடங்களை பெற்றார்கள்.
லேபர் கட்சியின் தலைமை பதவியை எதிர்கட்சி தலைவராக தற்போது இருக்கின்ற ரெபெக்கா வைட், அவர் தொடர்வார?
அவர் தொடர்வார் போலதான் தெரிகிறது. ஏனெனில் படுதோல்வி என்ற நிலை இல்லையே. ஆகினால் இங்குள்ள செய்தி நிறுவனங்கள் எல்லாம் என்ன குறிப்பிடுகின்ற என்னவென்றால், அவர் தொடர்வார் என்றுதான் தெரிகின்றது. ஆனால் இந்த ஷாக் அண்ட் ஆ என்பார்களே, அது போல பீட்டர் கட்வினுடைய சாணக்கிய முறையினால் அவர் இந்த தேர்தலுக்கு அவர்கள் தயாராகவே இல்லை. ஆகினால் என்ன ஆகின்றது என்றால், சரியான முறையில் பிரச்சாரம் செய்ய இயலவில்லை. ஆகினால் ரெபெக்கா ஒயிட் நன்றாக வந்து கொண்டிருந்தார், ஆனாலும் பீட்டர் கட்வின் எளிதாகவே வென்று விட்டார் என்றே சொல்லலாம்.
தேர்தல் முடிந்து விட்டது, முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு வெற்றி தோல்விகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக என்ன நடக்கும்?
இங்கு உள்ள நிலவரப்படி பீட்டர் கட்வின் தலைமையிலான அரசு பதவியேற்க வேண்டும். அதற்கு செய்திகள் படி இன்னும் 4 வாரங்களில் தாஸ்மேனியன் பார்லிமெண்ட் குழு கூடி அவர்கள் 4 வாரங்களில் அவருக்கு முதல்வர் பொறுப்பை ஏற்க ஒரு விழா நடக்கும். இதுதான் அடுத்த கட்டமாக திகழ்கிறது.
இறுதியாக டாக்டர் ராஜாராம், இந்த தேர்தலை நடக்க வேண்டிய நாட்களுக்கு முன்னதாகவே பீட்டர் கட்வின் அறிவித்து தேர்தலை நடத்திருந்தார் என்று கூறியிருந்தீர்கள். அது அப்படி செய்தது அவருக்கு வெற்றியை உறுதி செய்வதற்காக என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
மிகவும் அருமையான கேள்வி. அதனுடைய விடையும் ஆம். ஏனெனில் ஒரு 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 சாணக்கியத்தனமான முடிவு இது. அவருடைய உச்சகட்ட பாப்புலாரிட்டி என்பார்களே, அந்த உச்சகட்டத்தை தொடும் பொழுது அதை செய்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றதனால் மிக மிக அருமையாக சிந்தித்து செய்யப்பட்டு வெற்றி பெற்றது பாராட்டுக்குரியது.
மிக்க நன்றி வைத்தியர் ராஜாராம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம்.
மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.